உதவி வரும் கண்மலையை பார்க்கிறேன், உன்னதரின் உறைவிடத்தை காண்கிறேன், அங்கிருந்து உதவி வரும் என்றே.
வாரம் ஒரு அலசல், துன்புறுவோருக்கு தோள் கொடுப்போம்.
அங்கிருந்து உதவி வரும் என்றே நம்பியுள்ளேன்.
தங்களின் நாட்டை விட்டு புலம்பெயர்ந்த தாவீதும் கிறிஸ்டியானும் லிபியாவுக்கு புறப்பட்டனர். இவர்கள் பாதை மாறி ஒரு பாலைவனம் சென்று விட்டனர். பயணக் களைப்பு, கடும் பசி, தாகம், எங்கேயாவது குடிக்க தண்ணீர் கிடைக்குமா, யாராவது உணவு கொடுப்பார்களா என்று ஏக்கத்தோடு பார்த்து கொண்டே நடந்தனர். தூரத்தில் ஒரு ஒயாசிஸ், அதாவது ஒரு பாலைவனச் சோலை தெரிந்தது. உடம்பில் கொஞ்சம் தெம்பை வரவழைத்துக் கொண்டு இருவரும் நடந்தனர். அந்த இடத்தை நெருங்கிய போது அது ஒரு மசூதி என்று அவ்விருவரும் தெரிந்து கொண்டனர். உடனே தாவீது சொன்னார், நான் எனது கிறிஸ்துவ பெயரை முகமது என மாற்றிச் சொல்கின்றேன், நீயும் ஏதாவது ஒரு முஸ்லீம் பெயரை சொல் என்று. அதற்கு கிறிஸ்டியான், நான் பெயரை மாற்றவே மாட்டேன், கிறிஸ்டியான் என்றே என்னை அறிமுகப்படுத்துவேன் என்றார். இருவரும் களைத்து சோர்ந்த நிலையில் அங்கு சென்றனர். அந்த மசூதியின் தலைவரிடம் இருவரும் தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டனர். இவர்களின் நிலையை பார்த்த அவர் மனமிறங்கி கிறிஸ்டியானுக்கு உடனடியாக உணவும் நீரும் கொடுக்கச் சொன்னார். ஆனால் முகமதுவிடம், தம்பி, நம்ம ரமதான் நோன்பு மாதத்தில் இருக்கின்றோம், அதனால் இந்த நேரத்தில் நாம் சாப்பிடக்கூடாது என்பது உனக்கு தெரியுமல்லவா என்றார். இதை கேட்ட தாவீது மயங்கி விழுந்தார்.
அன்பு நெஞ்சங்களே, உள்நாட்டு கலவரங்கள், போர்கள், இன சமய அடக்குமுறை, வறட்சி, பசி, பட்டினி, இயற்கை பேரிடர்கள் போன்ற காரணங்களால் கட்டாயமாக தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறும் புலம்பெயர்கின்ற அகதிகளின் நிலை இதுதான். ஜூன் 20 இத்திங்கள் உலக புலம்பெயர்ந்தவர் தினம் கடைபிடிக்கப்பட்டது. UNHCR என்ற ஐநா புலம்பெயர்ந்தவர் நிறுவனம் இத்தினத்திற்கென புள்ளி விவரங்களை வெளியிட்டுள்ளது. உலகில் கடந்த ஆண்டில் போரினால் ஒவ்வொரு நிமிடத்துக்கும் 24 பேர் வீதம் புலம்பெயர்ந்தனர். அகதிகள் புகலிடம் தேடுபவர் அல்லது நாட்டுக்குள்ளே புலம்பெயர்ந்தவர் என ஓராண்டில் 50 லட்சம் என அதிகரித்து 2015 ஆண்டின் இறுதியில் 6,53,00,000 பேர் பதிவு செய்யப்பட்டனர். இவ்வெண்ணிக்கை இப்பூமியில் வாழ்வோரில் 113 பேருக்கு ஒருவர் என்ற விகிதத்தில் உள்ளது. இரண்டாம் உலக போருக்கு பின்னர் உலகில் இவ்வளவு பெரிய எண்ணிக்கை இப்போதுதான். அதோடு ஐரோப்பாவில் பிற நாட்டவர் மீதான வெறுப்புணர்வும் அதிகரித்து வருகின்றது. உலகில் முதல் முறையாக புலம்பெயர்ந்தவர் எண்ணிக்கை 6 கோடிக்கு அதிகமாகியுள்ளது. இவர்களில் 54 விழுக்காட்டினர் சிரியா, ஆப்கானிஸ்தான் மற்றும் சோமாலியாவைச் சேர்ந்தவர்கள். அனைத்து அகதிகளுள் 51 விழுக்காட்டினர் 18 வயதுக்கு உட்பட்டவர்கள். மொத்த அகதிகளுள் 86 விழுக்காட்டினர் வருவாய் குறைந்த மற்றும் நடுத்தர வருவாயுள்ள நாடுகளில் புகலிடம் தரப்பட்டுள்ளனர். மேலும் கடந்த ஆண்டில் ஐரோப்பாவுக்கு கடல் வழியாக 1,11,700 மேற்பட்ட அகதிகளும் தரைமார்க்கமாக ஏறத்தாழ 35,000 பேரும் சென்றனர் என உலக குடியேற்றதாரர் நிறுவனம் கூறியுள்ளது. ஈராக் நாட்டின் ஃபலூஜா நகரில் கடந்த 4 நாட்களாக நடந்த கடும் சண்டையில் ஒரு மனிதமான பேரிடரே ஏற்பட்டிருப்பதாக பிறரன்பு பணியாளர்கள் சொல்லுகின்றனர்.
இலங்கையில் எழுத்தில் வடிக்க முடியாத துயரம் ஏற்படுத்திய இறுதிப்போர் முடிந்து 7 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆனால் இன்னும் ஏறத்தாழ 100,000 தமிழர்கள் இராணுவ முகாமில்தான் இருக்கின்றார்கள். 500,000 ஏக்கர் தமிழர் நிலங்கள் இராணுவத்தின் கையில்தான் இருக்கின்றன. ஆயுத யுத்தம் முடிந்து இருக்கின்றது, ஆனால் பண்பாட்டு யுத்தம் தொடரத்தான் செய்கின்றது. தமிழர்கள் அதிகம் வாழும் வடக்கு மாகாண பகுதிகளில் உள்ள அரச மரங்களுக்கு அடியில் புத்தர் சிலைகளை வைக்கின்றார்கள். தமிழ் மக்கள் வாழும் பகுதிகளில் அதிக பணம் கொடுத்து சிங்கள மக்களை குடியமர்த்துகின்றார்கள். இந்த சிங்கள மக்கள் வட்டிக்கு பணம் தருகின்றார்கள். தமிழர்கள் சிங்களர்களை அண்டி பிழைக்கும் நிலையை அரசு திட்டமிட்டு செயல்படுத்துகின்றது.
இப்படி யாழ்ப்பாண பகுதியில் சில இளைஞர்கள் சொன்னதாக ஒரு இதழில் ஒரு கட்டுரை வெளியாகியிருந்தது. மேலும் புலம்பெயர்ந்தவர் உலகத்தினத்தை முன்னிட்டு இஞ்ஞாயிறு மூவேளை ஜப உரைக்கு பின்னர் பேசிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள்,
ma alle quali La guerra ha tolto casa, lavoro, parenti, amici. Le loro storie e i loro volti ci chiamano a rinnovare l'impegno per costruire la pace nella giustizia. Per questo vogliamo stare con loro, incontrarli, accoglierli.
மற்ற எல்லோரைப் போலவே புலம்பெயர்ந்தவர்களும் மக்கள்தான். ஆனால் இவர்கள் தங்களின் வீடுகள், வேலை, உறவினர்கள், நண்பர்கள் என பலரை போரில் இழந்தவர்கள். இம்மக்களின் கதைகளும் அவர்களின் முகங்களும் நீதியில் அமைதியை கட்டியெழுப்புவதற்கு நம் அர்ப்பணத்தை புதுப்பிக்க நம்மை அழைக்கின்றது. நாம் அவர்களோடு இருக்கவும், அவர்களை சந்திக்கவும், அவர்களை வரவேற்கவும், அவர்கள் பேசுவதை கேட்கவும் விரும்புகின்றோம். கடவுளின் திட்டத்திற்கு ஒத்திணங்கும் வகையில் நாம் அமைதியின் ஆர்வலர்களாக மாற வேண்டும்
என்றார். இவ்வாண்டு இவ்வுலக தினத்தை UNHCR நிறுவனமும் நாம் புலம்பெயர்ந்தவர்களோடு இருக்கின்றோம் என்ற தலைப்பிலே சிறப்பித்தது. உடல் அளவிலும் மனத்தளவிலும் கடும் துன்பங்களையும் நெருக்கடிகளையும் சந்தித்து வரும் மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கு தோள் கொடுப்பது நம் கடமை.
இளைஞர் லீ கடுமையான உழைப்பாளி. ஆனால் எவ்வளவு உழைத்தாலும் அது அவரது அன்றாட பசிக்கே போதுமானதாக இல்லை. இருந்த போதிலும் தனது வருமானத்தின் மூலம் கிடைக்கும் உணவை தனது வீட்டருகில் உள்ள ஏழை எளியவர்களுடன் பகிர்ந்துதான் உண்பார். ஏழைகளின் வறுமை நிலை மாற வேண்டும், அவர்களுக்கு நிறைவான வாழ்க்கையை தர வேண்டும், எளியவர்களுக்கு நல்ல சாப்பாடு வழங்க வேண்டும் என்ற ஏக்கம் லீக்கு ஏற்பட்டது. இதற்காக இறைவனிடம் ஜபித்தபோது, நாளை காலை ஒரு பலூனுடன் அரண்மனையை நோக்கிச் செல், உன் விருப்பம் நிறைவேறும் என்று ஒரு குரல் கேட்டது. இறைவனிட்ட கட்டளையை நிறைவேற்ற பலூனுடன் நடக்க ஆரம்பித்தார் லீ. வழியில் ஒரு ஏழை தாய் அழுது கொண்டிருந்த தன் மகனை சமாதானப்படுத்த பல்வேறு வழிகளில் முயன்று கொண்டிருந்தார். ஆனாலும் குழந்தை இதற்கும் கட்டுப்படாமல் அழுது கொண்டே இருந்தது. இதை பார்த்த லீ தன் கையில் இருந்த பலூனை குழந்தையின் கையில் கொடுத்தார். உடனே குழந்தை அழுகையை நிறுத்திவிட்டு சிரித்தபடி தன் அம்மாவை கட்டிப்பிடித்து விளையாட ஆரம்பித்தது. இதனால் மகிழ்ந்து போன அந்த தாய் லீயை பார்த்து கும்பிட்டு நன்றி தெரிவித்துவிட்டு, உன் அன்பிற்கு நான் என்ன செய்யப் போகின்றேன் என்று சொல்லிவிட்டு ஒரு பழத்தை கொடுத்தார். பழத்தை வாங்கிக் கொண்டு லீ தொடர்ந்து நடக்க ஆரம்பித்தார்.
வழியில் ஒரு நடக்க முடியாத ஒருவரை சந்தித்தார் லீ. அவரது முகத்தை பார்த்த உடனேயே அவர் பசியோடு இருப்பது தெரிந்தது. கையிலிருந்த பழத்தை அவரிடம் கொடுத்ததும் அதற்காகவே காத்திருந்தது போல வாங்கி ஆசை ஆசையாய் பழங்களை சாப்பிட்டு பசியாறினார். பின் லீயிடம் ஒரு பழைய போர்வையை கொடுத்து, இதை வைத்துக்கொள் என்று கொடுத்தார். மீண்டும் நடைப்பயணத்தை துவங்கிய லீ வழியில் ஒரு முதியவர் குளிரில் நடுங்கிக் கொண்டு இருப்பதை பார்த்து கையிலிருந்த போர்வையால் அவருக்கு போர்த்தி விட்டார். முதியவர் குளிரிலிருந்து விடுபட்டார். புன்னகையுடன் தன்னிடமிருந்து ஒரு மருந்து குப்பியை எடுத்து, இது ஓர் உயிர்காக்கும் மருந்து, ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தலாம். எப்பேற்பட்ட நோயையும் தீர்க்கும் வல்லமை கொண்டது. நான் பல காலமாக வைத்திருக்கின்றேன். வயதான எனக்கு இனி தேவையில்லை. உன்னை போன்ற அன்புமயமான இளைஞனுக்குத்தான் இது தேவை என்று சொல்லிக் கொடுத்தார். மருந்து குப்பியுடன் நடந்த லீ அரண்மனையை நெருங்கினார். இளவரசி யாராலும் குணப்படுத்த முடியாத காய்ச்சலால் துன்புறுவதாகவும், இதனால் நாட்டின் அரசர் கவலையுடன் இருப்பதாகவும் கேள்விப்பட்ட லீ நேராக அரசரை பார்த்து தன்னிடம் இருந்த மருந்து குப்பி பற்றிய விவரம் கூறி கொடுத்தார். அரசருக்கு சந்தேகம், ஆனாலும் லீயின் கண்களில் இருந்த அன்பையும் முகத்தில் குடியிருந்த தெய்வீக கலையையும் பார்த்து நம்பிக்கையுடன் தன் மகளுக்கு மருந்தினை கொடுத்தார். இளவரசி மருந்து சாப்பிட்ட அடுத்த நிமிடமே குணமானார். மரணத்தருவாயிலிருந்து தன் மகளை காப்பாற்றிய இளைஞனையே தன் மகளுக்கு திருமணம் செய்து வைத்து நாட்டின் இளவரசாக்கினார் அரசர். இளவரசனாகிவிட்ட லீ தான் நினைத்தது போலவே வீட்டருகே இருந்த ஏழை எளியவர்கள் மட்டுமன்றி நாட்டில் உள்ள ஏழை எளியவர்களும் ஏற்றம் பெறும்படியாக நாட்டை நீண்டகால மகிழ்ச்சியுடன் ஆட்சி செய்தார்.
அன்பர்களே, மதுரை TVS லட்சுமி பள்ளியைச் சார்ந்த மாணவி வித்திய மீனாட்சி தனது 7வது வயதில் 2வது வகுப்பு படிக்கும்போது எழுதிய கதை இது. ஆம், ஏழை எளியவர்களிடம் இரக்கமும் பாசமும் கருணையும் காட்டினால் வாழ்க்கையில் யாரும் உயர்ந்த நிலையை அடையலாம்.
அவர் மறப்பாரா? சத்தியம். தாய் மறந்தாலும் அவர் மறவார், தன் கண்ணின் மணி போல என்னை காப்பார். எரிகின்ற சுடர்த்தனை அவர் அணைந்திட விட மாட்டார். வளைந்து தள்ளாடும் நாணலையே அவர் முறிந்திட விட மாட்டார். நான் இன்று அழிந்திட விடுவாரா? இது நிச்சயம் என்றும் சத்தியம். இது நிச்சயம் என்றும் சத்தியம்.
துன்புறுவோருக்கு தோள் கொடுப்போம். இந்த வாரம் ஒரு அலசல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.